மாவீரமகுடம். கடற்புலிகளின் துணை தளபதி லெப்டினல் இரும்புரை. களத்திலே நிதி விழுந்து விட்டானாம் என்ற செய்தி வீட்டு வாயில் வரை வந்து சேர்ந்தது. அவனின் வித்துடலை கூட கிடைக்கவில்லை. எல்லோரும் அழுது புலம்பினார்கள். அவரின் இழப்பை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுக்காக எல்லாம் முடிந்தது. 31 நாள் நினைவுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. நிதி வீரச்சாவில்லையாம், நிதி வீரச்சாவில்லையாம். காற்றோடு கலந்து வந்தது அந்த இனிய செய்தி. சாவீடு அங்கே சந்தோஷ மலையில் துள்ளி குதித்தது. இருமுறையாய் கடற்புலிகளுக்காய் வரலாறு படைத்தவன் 1991 ஆனேறு ஆகாய கடல் வழி சமரில் மடிந்து விட்டதாக வந்த செய்தி பொய்யாய் போற. கடல் எப்போதுமே அமைதியாக இருப்பதில்லை. அலைகள் எப்போதும் எதையோ அடைவதற்காய் துடித்து கொண்டே இருக்கும். அந்த அலைகளைப் போலவே கடலுக்குள் வாழ்ந்தவனின் கதை இது. இரும்புரை என்ற பெயரையும் அந்த பெயரின் இதயத்தையும் அறியாத யாரும் கடற்புலிகளில் இருந்திருக்க முடியாது. அதுபோலவே இந்த தேசத்தில் அந்த வீரனை பற்றி அறியாதவர்கள் இருக்கவும் கூடாது. ஏனென்றால் தேசம் அடியக்கூடாது என்பதற்காக சாவை மறந்து சாதனைகளையே எதிர்பார்த்து வாழ்ந்த வரலாறுகள் மறைந்துவிடக்கூடாது. எல்லோரும் அறிந்தது தமிழீழ விடுதலை புலிகள் என்னும் தமிழர் தேசிய படையின் கடற்படை துணைத் தளபதி என்ற இரும்புரையைத்தான். ஆனால் அதற்கு முன்பே நிதி என்ற பெயரில் அவனுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. 1990 இயக்கத்தில் இணைந்த ஆரம்ப நாட்களிலே இரும்புரையின் தாயூரான திருப்பூணமலை மணியரசன் குலத்தில் பதுங்கி தாக்குதல் ஒன்றுக்காக பதுங்கியிருந்த புலிகளுக்குள் இந்த முகமும் இருக்கிறது. இடுப்பிலே கைக்குண்டோடு அல்ல, LMG என்று அழைக்கப்படும் கனரக சூட்டு ஆயுதத்தோடு தனது கன்னிச்சமருக்காக காத்திருக்கிறார். சண்டை தொடங்குகிறது, LMG முழங்குகிறது, இராணுவ உடல்கள் வீழ்கின்றன. ஒரு நீண்ட அனுபவம் மிக்க கனரக ஆயுத வல்லுநரைப் போல அந்த தாக்குதலில் LMG-ஆல் எதிரிக்கு தலையடி கொடுத்தவனுக்கு பின்னர் GPMG கனரக சூட்டு ஆயுதமே நிரந்தர ஆயுதமானது. கனரக ஆயுதங்கள் ஏராளம் இருந்த காலப்பகுதியல்லாது. அது குறைந்தளவு ஆயுதங்களோடு கூடுதலான முன் முயல்கள். அதனால் திருகோணமலையில் எங்கு சண்டை நடந்தாலும் அங்கு நிதியின் GPMG-யும் இருக்கும். அதுபோல திருகோணமலை படையணி எந்த மாவட்டத்துக்கு சண்டைக்கு சென்றாலும் அங்கும் நிதியின் துப்பாக்கியின் அதிர்வொலி கேட்கும். 1993 பூநகரி இராணுவ தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட தவளை நடவடிக்கையிலும் தனது படையணியோடு களமிறங்கியவன் வெற்றிகரமாய் முடிந்த அந்த சண்டைக்கு பின் ஒரு கனரக சூட்டாளனாக விடுதலை புலிகளின் கடற்படைக்கு அறிமுகமாகிறான். வல்லரசு நாடுகளிடம் வெற்றுவிக்கும் கடற்கரங்களுக்கு நிகராக கடற்புலிகளின் பலமும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக கடற்புலிகள் தயாரான போது கடற்புலிகள் நோக்கிய இரும்புரையின் வரவும் இருந்தது. இங்கேயும் அவனுக்கு கனரக ஆயுதப் பணியே கிடைத்தது. இரும்புரைக்கும் கனரக ஆயுதத்துக்குமான வாழ்வு இரத்தமும் சதையும் போன்றது. கனரக ஆயுதங்களை அவன் அணு அணுவாக தெரிந்து வைத்திருந்தான். அதனால் தான் கடற்புலிகளின் கனரக ஆயுத பயிற்சி கல்லூரி அவன் வழித்து நடத்தலுக்குள் கொடுக்கப்பட்டது. அதன் பின் இரும்புரை மாஸ்டர் என போராளிகள் அவனுடனே இருந்தார்கள். ஒரு தாய் தன் பிள்ளையை வளர்ப்பது போல அந்த பயிற்சி ஆசிரியன் செயற்பட்டான். தன்னிடம் பயிற்சி பெறும் ஒவ்வொரு போராளியையும் கனரக ஆயுத கையாளுகையில் வல்லுநராக வர வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையோடு செயற்பட்டான். தமிழில் விடுதலை புலிகள் என்ற தமிழர் தேசிய படையின் கடற்படை பெண் போராளிகள் ஆண்களுக்கு சமமாக நின்று ஓங்கி வீசும் அலைகளை எதிர்த்து தங்கள் கனரக சூட்டு ஆயுதத்தால் எதிரியின் கலங்களை நோக்கி சுடும்போது அங்கு புறப்படும் ஒவ்வொரு சன்னமும் அவன் பயிற்சி அறிந்திருக்கும். எனில் தங்களாலும் கனரக ஆயுதங்களை கையாள முடியும் என பெண் போராளிகள் தயங்கிய நிலையில் பக்குவமாக அந்த ஆயுதங்களின் நுட்பங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களின் கரங்களுக்கு கடல் நடுவே நிற்கும் படகில் உள்ள கனரக ஆயுதத்தின் விசைவில்லை துணிவாக அழுத்து எதிரியின் கிணங்களில் அவற்றின் சன்னங்கள் முட்டி மோதி வெடிக்க முடியும் என்ற உணர்வையும் அறிவையும் ஊட்டியவன் அவன் அல்லவா? பயிற்சிகளை வழங்குவதில் அவன் எப்படி மும்மரமாய் ஈடுபட்டானோ அதுபோலவே கடலிலும் சாதனை படைக்க வேண்டும் என்ற உணர்வு அவனுக்குள் எப்போதும் இருந்தது. அந்த உணர்வுக்கு சந்தர்ப்பமும் கிடைத்தது. அது விடுதலை பிரிவுகளின் வரலாறு. மீண்டும் புதிதாய் புறப்படுத்த பிரிஞ்சவர் ஓயாதலைகள் ஒன்று. கடந்த கால படிப்பினைகளோடு புலிகள் புதிதாய் மூட்டிய பெரும்போரின் எதிரியின் கற்பனைகளை சிதறடித்து அசாத்தியமான துணிச்சலோடு வலம் வந்தன கடற்புலிகள் படகுகள். கடலை மட்டுமே துணையாய் நம்பினின்ற எதிரி தரையிலும் கடலிலும் மூண்ட பெருஞ்சமரின் அதிசயத்து அதிர்ச்சிக்குள்ளான. அதர்வின் மீட்சிகள் எதிரிக்கு கிடைக்கும் முன் கடலையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் கடற்புலிகள். கடற்காலத்தில் சமரட்ட கடற்புலிகளின் படகுன்றின் வழி துணையாக நின்று சமரட்டான் இருமுறை. கடற்புலிகள் தோற்காத அந்த சண்டையின் ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா வான்படையின் விமான குண்டுவீச்சில் இரும்புறையின் படகு தீப்பற்றி எறிந்தது. இரும்புறை படகுக்குள் வீழ்கிறான். படகினுள் கடல் நீர் உட்பகுந்து இரும்புறையின் உடல் சிந்திய இரத்தத்தோடு சேர்ந்து செந்தரமாகியது. ஆனாலும் அவன் உயிர் அவனது எதிர்கால பணிக்காய் இன்னும் இழக்கப்படாமல் இருந்தது. அவனது இடது கால் இடுப்போடு உடைந்து போக அவன் மருத்துவமனைக்குள் முடங்க வேண்டி வந்தது. தன் கால் பொருத்தி மீண்டும் நடமாடக்கூடியவாறு வருவதற்கு ஒரு வருடத்தையும் கடந்து அவன் காத்திருந்தான். அந்த வேதனைகளை கடந்து மீண்டும் இரும்புறை இயங்கத் தொடங்கினான். ஒரு கனரக ஆயுத பயிற்சி ஆசிரியர் என்ற நிலையிலிருந்து அவன் மேலும் வளர்ச்சி கண்டு கடற்புலிகளின் சார்ல்ஸ் படையணியை வழிநடத்தும் பொறுப்பு அவனுக்கு வழங்கப்பட்டது. எப்போதும் போராளிகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்ற அவனின் எண்ணத்துக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவன் ஒரு பொறுப்பாளனாக இல்லாமல் ஒரு போராளியைப் போலவே இருந்து தனது படையணியை வழிநடத்தினான். தேவையான இடங்களில் கண்டிப்புகள், அதற்கேற்ற வகையில் விட்டுக் கொடுப்புகள் என ஒரு வழித்துணைவனுக்குரிய எல்லா இயல்புமே அவனிடம் இருந்தது. எப்போதும் இதையுமே நேரில் நின்று பார்த்து சீர்திருத்தி விட வேண்டும் என்பது அவன் எண்ணம். அது தளத்தில் மட்டுமல்ல களத்திலும் தான். ஒரு முறை விநியோகப் பணியில் ஈடுபட்டுக் கொண்ட கடற்புலிகளின் படகுகள் சிங்கள கடற்படையின் படகுகளால் வழிமறிக்கப்படுகின்றன. கடற்சமர் மூழ்கிறது. கடற்புலிகளின் சண்டை படகுகள் சமரடத் தொடங்கின. கடற்புலி படகொன்றிலிருந்து கனரக ஆயுதம் ஒன்று அப்போது இயங்க மறுத்து கொண்டிருக்கிறது. கரையிலிருந்து கட்டளைகளை கிரகித்துக் கொண்டிருந்த இரும்புறை நிலைமையை புரிந்து கடற்புலி படகொன்றிலே கடற்சமர் களத்துக்கு விரைகிறார். சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சூழலுக்குள் கூவி செல்லும் சனங்களுக்கும் வெடித்து சிதறும் கெனோன் இவைகளுக்கும் இடையில் கடலில் நிதானமாக நின்றபடி ஆயுதத்தை சரி செய்து கொண்டிருந்தான் இரும்புறை. இப்படித்தான் இந்த சூழலுக்கு முகம் கொடுக்கும் அவன் 1999 May 7 கடலில் நடந்த சமரில் கடற்புலிகளின் துணை தளபதி லெப்டினன்ட் நிரோஜன் வீரச்சாவடைந்ததால் அந்த பணியை கடற்புலிகளின் சிறப்பு தளபதியின் பணிப்போடு ஏற்றுக்கொண்டார். கனரக ஆயுதங்களில் அவனுக்கு இருந்த பட்டறிவும் கனரக ஆயுதங்களை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எதிரியை அழிக்கலாம் என்பதில் அவன் வைத்திருந்த தன்னம்பிக்கை இருப்பதை வைத்து எதையும் சாதிக்கும் திறன் இடைவிடா முயற்சி என விரிந்து செல்லும் அவனின் ஆற்றல்கள் தேசத்தின் தலைமையும் கடற்புலிகளின் சிறப்பு தளபதியின் அவனை கடற்புலிகளின் துணை தளபதியாக காரணமாக அமைந்தன. அவனின் சிறப்பு இயல்புகளை எல்லாம் ஒன்று சேர வெளிப்படுத்தியது திருமலை துறைமுகம் மீதான தாக்குதல். திருமலை துறைமுகம் ஒரு வேவு புலிவீரனால் வேவு பார்க்கப்பட்டு கடற்புலிகளின் சிறப்பு தளபதியின் கைக்குள் வர அந்த தகவல்களோடு நேரடியாக வேவுக்கு இறங்கினான் இரும்புறை. திருகோணமலை துறைமுகமே அதிர வேண்டும் என்ற உணர்வோடு பகலையும் இரவையும் ஒன்றாக்கி உடைத்தான். தாக்குதலின் ஒவ்வொரு ஆயத்தங்களிலும் தானே நேரில் நின்று சரிபார்த்தான். கரும்புலி படகுகளையும் தாக்குதல் படகுகளையும் ஓட்டி சரி செய்தான். ஒவ்வொரு போராளிக்கும் சண்டை பயிற்சி தெளிவூட்டினான். திருகோணமலை துறைமுகம் நோக்கி கடற்புலிகளின் கடற்சமர் படகுகளும் கரும்புலி படகுகளும் சம நேரத்தில் நகர கரையின் தரைப்புலிகளின் பீரங்கி படையின் நெறிகுழல்கள் தயாராகி கொண்டிருந்தன. எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து கடற்படையின் குகைக்குள் மூட்டப் போகும் பெருஞ்சமரை வழிநடத்த களத்தில் இருந்தான் இரும்புறை. சண்டைக்கான நேரம் நெருங்கி எதிரியின் துறைமுக கோட்டைக்குள் தன் நுட்பமான திட்டமிடலின்படி படகுகளை முன்னகர்த்தினான். ஒரு சாதகமற்ற சூழலுக்குள் சாதனை சிகரத்தை தொட்டுவிட எல்லோரும் மௌனமாய் காத்திருந்தார்கள். துறைமுகத்திலிருந்து ஆக்கிரமிப்பு படைகளும் துருப்புக்காவி கலங்களும் அதன் துணை கடற்கலங்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க இரும்புறையின் தொலைத்தொடர்பு கருவியிலிருந்து கட்டளைகள் பிறக்கின்றன. கடலலையின் ஓசை அதிர்வை மேவியபடி கடற்புலிகளின் மூக்கத்தரமான தாக்குதல் கடலிலும் தரையிலும் ஆரம்பித்தது. விடுதலை புலிகளின் பீரங்கி படையின் இறைகணை குழல்கள் துப்பிய குண்டுகள் துறைமுகமெங்கும் வீழ்ந்து வெடித்துக் கொண்டிருந்தன. திருகோணமலை துறைமுகத்தையும் சிங்கள கடற்படையையும் சிங்கள அரசையும் கலங்க வைத்து அந்த வெற்றிகர தாக்குதலை தனித்து நின்று வழி நடத்தினான் இரும்புறை. எப்போதும் எந்த சூழலிலும் எதையும் சாதிக்கும் தன் திறமையை தன் போராளிகளோடு சேர்த்து நிரூபித்து காட்டினான். இப்படித்தான் செயலால் வளர்ந்து சாதனை படைத்தாலும் கடற்புலிகளின் பாதுகாப்போடு பயணித்த விடுதலை புலிகள் ஸ்ரீலங்கா கடற்படையின் தாக்குதலுக்கு உள்ளாகி மடிந்ததை இரும்புறையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த இழப்பு அவனின் நெஞ்சத்தை குடைந்து கொண்டிருந்தது. சிங்கள கடற்படை மீது கடும் சிரத்தை ஏற்படுத்தியது. வெறும் வேதனைகள் மட்டுமே தன் நிதியத்தை அமைதியாக்கி விடாது என்பதை உணர்ந்தவன் செயலில் இறங்கினான். திருகோணமலையிலிருந்து கடற்புலிகளை வழிநடத்திய அந்த இளம் தளபதி மீண்டும் வன்னிக்கு திரும்பினான். கடற்புலிகளின் சிறப்பு தளபதியின் ஆலோசனையோடு ஸ்ரீலங்கா கடற்படைக்கு தக்க பதிலடி கொடுக்க புதிய திட்டம் ஒன்று தீட்டப்பட்டது. கடலில் நேரடியாக நின்று கன்றகாயுதத்தால் சூட்டு பயிற்சி வழங்கி படகுகளை சரிபார்த்து எதிரிக்கு பேரடி கொடுக்க கடற்புலி சேனையின் துணைத் தளபதியோடு போராளிகள் தயாரானார்கள். ஒரு இரு அப்பொழுதும் இயற்கையும் மனிதர்களும் மௌனமாய் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் மெல்லியதாய் இறைந்து கொண்டிருந்த அலைகளுக்குள் படகுகள் இறக்கப்படுகின்றன. இருளின் வெளிச்சத்துக்குள் வான விளிம்போடு பார்க்கும்போது கரத்த உருவமாய் படகுகள் அசைந்தன. இரும்புறை தன் கட்டளை படகுக்குள் இறங்கினான். படகுகளின் இயந்திரங்கள் உரத்து ஒலிக்கின்றன. தரையில் கடற்புலிகளின் சிறப்பு தளபதி தன் தோழர்களை வழியனுப்பிவிட்டு தன் கட்டளையகத்தில் காத்திருக்கு கடற்புலிகளின் துணைத் தளபதி இரும்புறை வழிநடத்தலில் மூன்று தொகுதிகளாக பிரிந்து கடற்கள சமருக்கு கடற்புலிகள் சண்டைப்படகுகளும் கரமுறி படகுகளும் புறப்பட்டன. முல்லைத்தீவு கடற்பரப்பிலிருந்து தங்கள் இலக்கை எதிர்பார்த்து அதிவேகத்தில் அலைகளை உடர்த்து விரைந்தன படகுகள். சிங்கள கடற்படையின் கலங்களில் திருவோணமலையிலிருந்து காங்கிரஸ் துறை நோக்கி தங்கள் விநியோக பயணத்தை தொடங்கின. கடற்புலிகளின் படகுகள் இலக்கை இடம் கண்டு மூன்று மணிகளிலும் எதிரியின் கலங்களை முற்றுகையிட்டன. கடற்சண்டையை கடற்புலிகள் தொடக்கி வைத்தார்கள். எதிர்பாராத விதத்தில் தங்கள் கலங்களில் பட்டு வெடித்து சேரும் சன்னங்களைக் கண்டு சிங்கள கடற்படை திகைத்தது. இரும்புறையின் கட்டளை படகும் அதன் துணைப்படகளும் எதிரியின் பாரிய கப்பல் ஒன்றை இனம் கண்டு தாக்குதல் தொடுக்க தயாராகின. எதிரியின் கப்பலிலிருந்து 1200 மீட்டர் தூரத்தில் நின்றபடி கரும்புலி படகை கப்பல் மீது மோதவிட தன் தளபதியிடம் அனுமதியை கோருகிறான் இரும்புறை. எதிரி நிதானித்து தன் பலத்தை அதிகரிப்பதற்கு முன் எதிரி திகைக்கும் அந்த நேரத்தில் 1200 படையோடு இருந்த அந்த பிரைட் ஆஃப் சவுத் கப்பலை சிதறடித்து தன் இதயச் சுமைகளை இறக்கி வைப்பதற்காக அவன் இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் தளபதியாருடன் அனுமதி வழங்க முடியாத பொதுமக்கள் அந்த கப்பலில் இருப்பதாக தகவல். தலைவன் எப்போது மக்களுக்கு சேதம் வரக்கூடாது என சொல்லியது அவர் முன் சிந்தனை கணைகளாக வந்து போதின. நேரம் கடந்து கொண்டிருந்தது. சிங்கள படைகள் தங்கள் உயிர்களை கையில் பிடித்திருக்க இரும்புறை கரும்புலி படகுகளை தடுத்தபடி இருக்க கடலில் அப்போது நவியது ஒரு சமரோடு கூடிய அமைதி. நேரம் கடந்ததால் எதிரியின் பலம் கடலில் இப்போது கூடியிருந்தது. எதிரியின் டோரா கலங்களோடு கடற்புலி படகுகள் சமரிட்டன. கடற்புலிகளின் ஒரு தொகுதி படகுகளின் தாக்குதல் ஒரு டோரா கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டது. இரும்புறை கனரக ஆயுதம் பொருத்தின்ற தன் கட்டளை படகில் நின்றபடி சண்டையை வழிநடத்தி கொண்டிருந்தார். பின்னகர்ந்த இரும்புறையின் கட்டளை படகு ஆவேசத்தோடு எதிரியின் டோரா கலம் ஒன்றை இனம் கண்டு தாக்குகிறது. அப்போது டோரா படகு கடலில் நின்று சுழன்று கொண்டிருந்தது. இரும்புறை கரும்புலி படகொன்றை அந்த டோராவை சிதைக்க விடை கொடுத்து அனுப்பினான். அது கடலில் அலைகளினுடைய புகுந்து டோராவை மோதிய போதும் வெடிக்கவில்லை. நிலைமையை புரிந்த இரும்புறை ஆவசத்தோடு 3 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்க வேண்டியதன் தன் கனரக ஆயுதம் பொருத்திய கட்டளை படகை எதிரியின் டோரா நோக்கி வேகத்தோடு முன்னகர்த்தினான். எப்போதும் போலவே கடலில் ஏதாவது பிசகு நடந்துவிட்டால் அடுத்த கடம் இரும்புறையின் படகு அங்கு நிற்கும். இலக்கு விலகிவிட்டதோ வெடிமருந்து வெடிக்கவில்லையோ என்ன பிசகோ இங்கே நிற்க வேண்டியவன் கரும்புலி படகு தாக்கி எதிரி கிளத்தின் அருகில் நின்றான். ஏன் இதற்குள் என அருகில் இருந்த படகில் நின்ற போராளிகள் அங்கலாய்த்தார்கள். இரும்புறையை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட அவர்கள் துடித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லோரும் நிதானித்து அவனை பின்னகர்த்துவதற்கிடையில் ஆவசமாய் தொலைத்தொடர்பு கருவியில் ஒலித்துக் கொண்டிருந்த அவன் குரல் ஓய்ந்தது. அந்த வீரன் தன் கட்டளை படகுக்குள் இரத்த வெள்ளத்தில் மௌனமாய் கிடந்தான். ஓருறவாய் தங்களோடு உண்டு படுத்து ஊட்டி வளர்த்த தளபதியை கடலில் பறை கொடுத்த சோகத்தோடு அவனையும் இன்னும் சில தோள்களையும் விட்டுவிடலாய் சுமந்தபடி படகுகள் கரை திரும்பின. எனக்கு ஒன்று நடந்துட்டா எங்கட கடற்புலியிலேயே சிறப்பாக வழிநடத்தக்கூடியவன் என்று நான் கற்பனையெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். ஆனால் அது அவன் சாவோட முடிஞ்சு போச்சு என்று கடற்புலிகளின் சிறப்பு தளபதி ஏங்கியது எத்தனை உண்மையாகி போனது. புறப்படும் போதே தன் இலக்கை அழிக்காமல் முழுவதில் என்று புறப்பட்டவன் பின்னர் வரவே இல்லை. இந்த சண்டையிலும் ஏதாவது பிசகண்டால் தன் படகோடு அங்கே நிற்கும் ஒரு சண்டைக்காரனை இழந்து விட்டார்கள். 1991 நிதி என்ற பெயரில் வரலாறு முடிந்து போகாமல் இன்னும் 10 வருடங்களில் இரும்புறையாய் சாதனை படைத்த திருப்தி ஒருவேளை அவன் ஆத்மாவுக்கு இருந்தாலும் ஒரு எதிர்காலம் கடற்படை தளபதியின் வாழ்வு இடையில் முடிந்துவிட்டதே என்ற எல்லோரின் நெஞ்சத்து வேதனையை அவன் ஆன்மாவுக்கு எட்டுமா? கடற்புலிகளின் துணைத் தளபதி லெப்டினல் இரும்புறையின் மாவீர மகுடம் கேட்டோம்.
மழைக்கால மேகம் வந்து மனசோடு சேரும் போது கண்ணா உன்னை நெஞ்சம் தேடி போகிறதே. அன்பால் போட்ட கோலம் நெஞ்சி வாழ்கிறதே. மறுபடியும் வருவாயா மாடியிருந்து மகிழ்வாயா உந்தன் தந்தை பாடும் பாடல் ஆராரோ எந்தன் பிள்ளையாகி மீண்டும் வாராயோ. பள்ளி கூடம் நீ நடந்த திண்ணை கூடம் இன்று முந்தன் பேரை சொல்லி கேட்கிறது. தாழ்நிலத்து போரில் நின்று நீ குளித்து போனாய் என்று சொல்லும் போது என் உள்வேகம் சேர்கிறதே. நாம் விதைத்த வயலின் ஓரம் கார்த்திகையின் மலரின் நீரம் நாம் ரசித்தோம் ஒன்றாய் நின்று ஓர் நாளில் இன்று அந்த பூவுடன் வந்தேனும் கோயில் பிள்ளையாகி